ஞானிகள் நமக்கு அவர்கள் கண்டுணர்ந்த இயற்கையின் பேருண்மைகள் அனைத்திற்குமே காரணப் பெயர்கள் வைத்து சாஸ்திரங்களாகவும் காவியங்களாகவும் பல பல வழிகளிலே அவர்கள் நமக்கு அதை உணர்த்தி சென்றுள்ளார்கள். அவ்வாறு அவர்கள் உணர்த்தியிருந்தாலும் அந்த காவியங்களையோ அல்லது அதில் காட்டப்பட்ட கதாபாத்திரங்களையோ நாம் என்றோ நடந்தது அப்படி இருந்தார்கள் என்றுதான் எண்ணுகின்றோம். ஆனால் அவை அனைத்துமே இந்த வாழ்க்கையில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய மெய் வழிகளையும் அருள் வழிகளையும் மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் அடுத்து எந்த நிலை அடைய வேண்டும் என்ற இந்த பேர் உண்மைகளைத்தான் ஒவ்வொன்றுக்கும் பெயர்களை அவர்கள் இட்டு அதற்குண்டான விளக்க உரைகளையும் கொடுத்து நாம் இயல்பாக அந்த உண்மைகளை தெரியும்படி சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் மறைத்துவிட்டனர். காலப்போக்கில் அது வெறும் கதையாகத்தான் இருக்கின்றது. கருத்தினை நாம் அறிய முடியவில்லை. சுக்ரீவன் என்றும் ஆஞ்சநேயன் என்றும், சுக்ரீவனை மந்திரி என்றும், ஆஞ்சநேயனை வாயுபுத்திரன் என்றும், இது எல்லாமே இந்த வாழ்க்கையில் நாம் தீமையை நீக்கக்கூடிய அரும்பெரும் சக்திகளை பெறுவதற்குண்டான முயற்சிகளை எடுக்கும்போது எந்த வழிகளை எந்த நெறிகளை எப்படிப்பட்ட வழிமுறையை கையாள வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் உணர்த்தியுள்ளார்கள். ஆக சூரியன் தான் பர வழிகளிலிருந்து வரக்கூடிய நஞ்சின் தன்மை தன்னுடைய பாதரசத்தால் மோதி அதை பிரித்தாலும் வெப்பம் காந்தம் என்று உருவான பின் அந்த விஷத்தின் தன்மை எதை அது வடிகட்டியதோ அது பிரித்ததையோ அதையே தொக்கியுள்ள இந்த காந்தம் கவர்ந்து ஒரு இயக்க சக்தியாக அதுவே வருகின்றது. இப்படி இயக்க சக்தியாக வந்து அது இயக்கினாலும் மற்ற கோள்கள் அல்லது அதற்குள் இருக்கக்கூடிய தாவரங்கள் கல் மண் எவையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தினை இது கவர்ந்து அலைகளாக மாட்டிக்கொள்கின்றது. அதைத்தான் இங்கே அதை சூரியனுடைய புத்திரன் என்று வாளி என்று காட்டுகின்றார்கள். ஆனால் கவர்ந்த உணர்வை அது இயக்க அணுவாக மாற்றப்படப்போது அதை யார் நுகர்ந்தாலும் அதே இயக்க சக்தியாகத்தான் அது இயக்கும். இன்று நமது மனித வாழ்க்கையில் நாம் இதுபோன்று மற்றவர்கள் துன்பப்படுவதையோ வேதனைப்படுவதையோ அல்லது நம்மை குறை கூறும் நிலைகளையோ இதையெல்லாம் அவர்கள் செயல்படுத்தினாலும் கூட சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அதை மீண்டும் நாம் நுகரப்படும் பொழுது வாளி நம்முடைய நல்ல குணங்களை அது செயலற்றதாக மாற்றிவிடுகின்றது. இவ்வாறு மாற்றக்கூடிய அந்த நிலைகளை மீண்டும் நாம் செம்மைப்படுத்த சீர்படுத்த அதற்குண்டான வழிமுறைகளைத்தான் இந்த ராமாயண காவியத்தில் பெரிதொரு உணர்வு நாம் நுகரப்படப் போகும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அது எப்படி செயலற்றதாக மாற்றுகின்றது, அதை நீக்க வேண்டுமென்றால் அதற்கு சுக்ரீவனுடைய துணையை நாட வேண்டும் என்று அகஸ்தியன் துருவனாய் துருவ மகர்ஷியாய் துருவ நட்சத்திரமான உணர்வுகள் அது சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றிக்கொண்டு வந்தால் அதை சுக்ரீவன் என்று காரண பெயர் வைக்கின்றார்கள். ஆனால் சுக்ரீவன் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவன். அகஸ்தியன் அவன் வாழ்நாளில் தனக்குள் நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வாக ஒளியாக மாற்றக்கூடிய பெற்ற அந்த உணர்வின் சத்தை யாரொருவர் நுகர்கின்றார்களோ அகஸ்தியனை போன்றே அவர்களும் அந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக அது அவர்களுக்குள்ளும் இயக்க செய்யும் என்பதற்குத்தான் இங்கே சுக்ரீவனை காட்டி இந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கமாக அதை காட்டுகின்றார்கள். அதனால்தான் ராமன் வாளியை மறைந்திருந்து சுக்ரீவன் துணை கொண்டு அவன் வாளியினுடைய செயலை தடுத்தான் என்று இங்கே தெளிவாக காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாயுபுத்திரன், ராமனுடைய தூதுவனாக அவன் மற்றவர்களுக்கு சென்று இதனுடைய செயலாக்கங்களை உணர்த்துவான் என்று காட்டுகின்றார். ஆக வாளி என்று பெரிதொரு உணர்வு கவரப்பட்ட நிலையில் இயக்கச்சக்தியாக மாற்றினாலும் இதை மாற்றியமைத்த உணர்வை துருவ நட்சத்திரத்தின் உடல் நாம் எண்ணி எடுத்து இதை நமக்குள் விளைய வைத்து இந்த உணர்வின் சக்தி வாய்ந்த நிலைகளை மீண்டும் மற்றவர்களுக்கு இந்த உணர்வின் ஒளிகளை உணர்ச்சிகளாக ஓதப்படும் பொழுது அவர்கள் செவிகளிலே இந்த உணர்ச்சிகள் படுகின்றது. அதை அவர்கள் உற்று நோக்கி அதை பதிவாக்கி அதை சுவாசிக்கும் பொழுது நாம் எந்த உணர்வின் ஒளியை வெளிப்படுத்தினோமோ இது வாயுவாக சென்று நாம் அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அருள்ஞானம் பெற வேண்டும் என்று எந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றோமோ இது ராமனிட்ட கட்டளையாக ராமனுடைய தூதுவனாக அவர்களுக்குள் சென்று அவர்களுக்கும் இந்த சக்தியை அந்த உண்மையை தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை அவர்களையும் இது பெறச் செய்யக்கூடிய சக்தியாக இது அமைகிறது என்பதைத்தான் இங்கே ராமனின் பக்தன் ஆஞ்சனே என்று காட்டுகின்றனர். அதே சமயத்தில் சுக்ரீவனை மந்திரி என்று சொல்லப்படும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நம் உடலுக்குள் அணுக்களாக அது விளையத் தொடங்கினால் அவன் எப்படி தீமையை நீக்கினானோ, தீமையிலிருந்து அவன் விடுபட்டானோ, உடல் வழியாக மாற்றினானோ, அகண்ட அண்டத்தில் என்று மலியாத நிலையில் கொண்டு அவன் எப்படி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த அறிவின் ஞானமாக நமக்குள்ளது செயல்படும், செயல்படுத்தும். அதற்கு தான் அவ்வாறு காரண பேரை வைக்கின்றார்கள். ஏனென்றால் இதனுடைய முக்கியமான நோக்கமே எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சந்தர்ப்பம் சில தீமையின் விளைவுகளோ அவனால் அதை மாற்றி அமைக்க முடியாத நிலை, என்றால் மாற்றி அமைக்க முயற்சிக்கின்றான், முடியவில்லை என்ற நிலையில் வரப்படும் போதுதான் உயிருடன் தொடர்கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும் என்று ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி இந்த உணர்ச்சிகளை உந்தப்படும் பொழுது அந்த அகஸ்தியின் துருவனாய் துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமாய் அகண்ட அண்டத்தில் வருவது எதையுமே அவன் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக இந்த உயிரிலை பெற்று அது ஜீவன் பெற்று இங்கே இயக்க சக்தியாக மாறப்படும் பொழுதுதான் அந்த சுக்ரீவன் என்ற நிலையில் இங்கே நன்மை செய்யக்கூடிய சக்தியாக என்னால் ஒரு மனிதன் தன்னால் முடியவில்லை, ஆனால் இந்த உயிர் வழி இந்த உயர்ந்த சக்திகளை அவன் பெற தனக்குள் உருவாக்க இந்த முயற்சி செய்யும் பொழுது தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக இங்கே உருவாகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் எடுக்கப்படும் போது தீமை செய்யும் உணர்வுகளுக்கு கலியாக மாறி அந்த தீமையை நீக்கக்கூடிய உணர்வு இந்த உயிருடன் ஒன்றப்படும் போது கல்கியாக மாறுகின்றது. ஏன்னா அந்த பொருள் மத்தி வழியாக தீமைகள் போகாது தடுப்பதற்குண்டான முயற்சிகளைத்தான் இது தெளிவாக காட்டுகின்றது. ஏனென்றால் வாளி என்று புறநிலைகளிலிருந்து வந்தாலும் உடலுக்குள் சென்று அந்த அணுக்கள் விளைந்து விட்டால் நஞ்சான நிலைகள் இரணியனாக மாறுகின்றது இந்த உடலிலே நோயாக. அதே சமயத்தில் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நஞ்சின் தன்மை அடைந்து அடுத்து மனிதனல்லாத நிலைகளை கொண்டு அதனுடைய ஈர்ப்பிற்குள் சென்று நம்மை மற்ற உயிரினங்களாக உருவாக்கி விடுகின்ற. அதனால்தான் இங்கே நர நாராயணன் இந்த இரணியன் என்று சொல்லக்கூடிய இந்த நஞ்சின் தன்மையை மடி மீது அது அமர்த்தி வாசப்படி மீது அமர்ந்து அந்த இரணியனை அவன் அவனுடைய செயலை வகுந்தான் என்று சூரிய நாராயணன் என்ற துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை கவர்ந்து அது அலைகளாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை இந்த உடலுக்குள் நமது உயிர் நர நாராயணாக இருப்பதை மடி நமது ஆன்மாவில் இத்தகைய நஞ்சின் தன்மைகள் மீண்டும் அதனுடைய ஈர்ப்பிற்குள் உடலுக்குள் அது அழைத்துச் சென்று நஞ்சின் தன்மையாக உருவாகாதபடி இந்த மடி மீது வாசல்படி ஆக மூக்கின் வழியாக போய்தான் அத்தகைய நஞ்சான அணுக்களுக்கு இது ஆகாரமாக போக வேண்டும். ஆக நஞ்சின் வழி போவது மூக்கின் வழி போவதற்கு பதிலாக பொருள் மத்தியிலே இதை ஈஸ்வரன் என்று அடைத்து பழகும் பொழுது இந்த மூக்கின் வழி போகக்கூடிய பாதை தடைப்படுகின்றது. வெளியிலிருந்து ஆன்மாவாகி அதிலிருந்து இழுத்து சுவாசித்து உடலுக்குள் செல்வதற்கு மாறாக நினைவை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி நர நாராயணன் அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக விண்ணிலிருந்து சுவாசிக்கப்படும் பொழுது இந்த இடத்தில் இது மடியாகி அந்த நஞ்சின் தன்மை இங்கே செயல்பட முடியாதபடி அதற்குண்டான ஆகாரம் இல்லாதபடி அதனுடைய செயலாக்கங்களை தணிக்கக்கூடிய சக்தியாக இது வரவேற்றான் நரசிம்ம அவதாரம் என்று இதை காட்டி இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற முறைகளையும் ஞானிகள் நமக்கு தெளிவாக இந்த கருத்தினை அதில் பதிவு செய்திருக்கின்றார்கள். என்றால் இயற்கையின் நிலைகள் இந்த இயக்கத்தின் உண்மை நிலைகளை பார்த்தமென்றாலும் சூரியன் நஞ்சின் தன்மை வடிகட்டி மீண்டும் அந்த நஞ்சை தொக்கியுள்ளதை வலுவிழந்ததை இந்த காந்தம் கவர்ந்த இயக்க சக்திக்கு உருவாவது போன்றுதான் மனிதனாக நாம் வாழ்ந்து வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் உயிரினங்களை பார்த்தமென்றாலும் ஒரு புழு அதற்குண்டான தாவர இன சத்தை அது வளர்ச்சி பெற்ற நிலை அதை உணவாக உட்கொண்டு வாழ்ந்து வந்தாலும் பெரிதொரு உணர்வை அதற்கு ஏற்றுக்கொள்ளாத நிலை அது நுகரப்பட போகும்போது அந்த உணர்வை அந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை அதற்குண்டான ஆகாரம் இல்லாதபடி அந்த அணுக்களை இது கொன்று பிசிக்கும் நிலையாக வந்து விடுகின்றது. அப்பொழுதுதான் அங்கே களியாக மாறுகின்றது. இதுபோன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் நல்ல எண்ணங்கள், நல்ல பண்புகள், உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பத்தால் நாம் எடுக்கக்கூடிய சலிப்பு, சஞ்சலம், சோர்வு என்று பின் இது வளர்ச்சியின் தன்மை அடையப்படும் போது வேதனையாகி இந்த வேதனையவே நாம் சுவாசிக்கும் நிலை வந்தால் நம் உடலுக்குள் வேதனையை உருவாக்கக்கூடிய அணுக்களாக, வேதனைப்படுத்தும் அணுக்களாக இங்கே உருவாகின்றது. ஆக கிருமி என்று ஏற்கனவே உள்ள நல்ல அணுக்களுக்கு அதற்குண்டான ஆகாரம் கிடைக்காதபடி அதை இது உணவாக உட்கொள்ளத் தொடங்குகின்றது. இப்படி உட்கொள்ளும் நிலை வரும்பொழுதுதான் இங்கே களியாக மாறுகின்றது. ஏனென்றால் இதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்திக்குத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலையை நான் இங்கே எடுக்கப்படும் போது இந்த கிருமி எப்படி நல்ல அணுக்களை இதை கொண்டு புசிக்கின்றதோ இதுபோன்று நல்லா அதற்கு ஒரு உதாரணமும் கொண்டாக சொல்லுகின்றார். ஒரு புழு உருவாகின்றது. ஒரு செடியிலே அது உருப்பெற்றாலும் அந்த செடி தன்னுடைய வளர்ச்சியில் பூ பூத்து காய் காத்து தன்னுடைய பருவங்கள் அப்படியே தொடர்ந்து சென்றால் கனியாகி தன் இனத்தை வளர்க்கக்கூடிய வித்தாக மாறும். இது இயல்பு. ஆனால் இந்த செடியில் உருவான புழு அது பூ பூத்து காய் காய்க்கும் நிலையிலே இந்த புழு அந்த காயை அது உணவாக உட்கொண்டால் அந்த காய் கனியும் ஆவதில்லை, வித்தின் தன்மை உருவாக்குவதில்லை, அங்கேயே அது மடிந்து விடுகிறது. இதுபோன்றுதான் நாம் பெரிதொரு உணவு நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் இத்தகைய அணுக்கள் தீமை செய்யும் நிலைகளாக, வினைகளாக, தீய வித்துகளாக இங்கே உருப்பெற்று விட்டால் அந்த உணவின் தன்மை, கனியின் தன்மை அடையப்படும் போது ஏற்கனவே நாம் எடுத்துக்கொண்ட வளர்ச்சியின் பாதையில் வந்த நிலைகளை அனைத்துமே இது கொண்டு பிசிக்கும் நிலையும் அது உணவாக எடுக்கக்கூடிய நிலை வரப்பட போகும்போது செடியில் உருவான காய் அந்த புழுவின் தன்மை கொண்டு அது வளர்ச்சிக்கு எப்படி வராதபடி தடைப்படுத்தப்படுகின்றதோ இதுபோன்று மனிதனுடைய நிலைகள் அடுத்து நாம் மின் செல்லக்கூடிய நிலைகளை நாம் சந்தர்ப்பசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்கள் இது மாற்றி அமைத்து நாம் முழுமையின் தன்மையாக, கனியின் தன்மையாக, வித்தின் தன்மையாக, ஒளியின் தன்மையாக பெறுவதற்கு மாறாக இந்த நஞ்சையே கனியாக்கி நஞ்சின் தன்மை கொண்டு வித்துகளாக மீண்டும் தேய்பிரான நிலைகளுக்கு சென்று விடுகின்றன. அதனால் இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக சித்திரை கனி என்று சுட்டி காட்டி அங்கே பலவிதமான கனிகளை வைத்து காட்டினால் இப்படியெல்லாம் பலவிதமான கனிகளாகி வித்தின் தன்மை அடைந்து தன் இனத்தை பெருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்படித்தான் இயற்கை வளர்ச்சி அடைந்து வந்தது. ஆக மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் நாமும் இந்த கனியின் தன்மை அடைய வேண்டுமென்றால் அருள் கனியின் தன்மையாக அடைய வேண்டும். எதை வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இதை இணை சேர்த்து எப்படி பெரிதொரு தீமையின் விளைவுகள் கிருமி என்று சொல்லுகின்றமே நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கு இது பரவி அந்த அணுக்களை இது உணவாக எடுத்து அதனுடைய கனியின் தன்மையாக நஞ்சின் தன்மை எப்படி உருவாகின்றது, இதை மாற்றி அமைத்த துருவ நட்சத்திரத்தினுடைய நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கு இது உணவாக கொடுக்கப்படும் போது அது அனைத்துமே அதனுடன் இணை சேர்த்து கனியின் தன்மை அடைய போகும்போது வித்தின் தன்மையாக உயிரோடு போன்று ஒளியின் தன்மையாக உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு உண்டாகதான் முழு முதல் கடவுள் என்று இதை சுட்டிக்காட்டி அந்த அகஸ்தியின் துருவனை, துருவ மகர்ஷியை, துருவ நட்சத்திரமே அவன் முழுமையாக கனியின் தன்மை அடைந்து வித்தின் தன்மையாக பேரல் பேரொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தகைய நிலைகளை நாம் அனைவரும் எளிதில் பெறுவதற்காக இந்த மார்க்கத்தை சுட்டிக்காட்டி காரணப்பேரில் வைத்து நாம் ஒவ்வொருவருமே அந்த வழியிலே நாம் செயல்பட வேண்டும். ஏனால் விஞ்ஞானம் எத்தனை நிலைகளை கையாண்டு மனிதன் இந்த உடலை காத்திரும் நிலையாக 1500 வருடம் கூட வாழ வைக்கலாம் என்று இவர்கள் அதற்குண்டான மருந்துகளையும் சத்துக்களையும் இணைத்து வாழ வைக்கலாம் என்று கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் இப்படி பலவிதமான நச்சின்தன்மை இந்த உடலை காப்பதற்கென்று அவர்கள் மருந்துகளாக கொடுத்தாலும் இப்படி சேமிக்கக்கூடிய நிலைகள் இந்த உடலிலே நஞ்சின் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க இவன் பற்றுடன் பாசத்துடன் வாழக்கூடிய நிலைகள் இந்த உடல் இணை சேர்க்கப்படும் பொழுது இவன் எப்படித்தான் 1500 காலம் வாழ்ந்தாலும் கூட மீண்டும் இந்த உணர்வுகள் போராட்டங்களாகி கடைசியில் இந்த உடலை விட்டு அவன் வெளியேறித்தான் ஆக வேண்டும். அந்த இறப்பு என்ற நிலையில் வந்துதான் ஆகும். ஆனால் இவனுக்குள் வளர்ந்த உணர்வு மற்றவர்களுக்குள் அது வளர்ச்சிக்கு வரலாம். ஆனால் வளர்ச்சி என்னதான் ஆனாலும் இந்த உயிரை போன்ற உணர்வு ஒளியாக மாற்றி வின்ஸ் இந்த ஞானியுடன் எடுத்து அழியாத நிலையில் கொண்டு நாம் அத்தகைய சத்தியின் தன்மை, முழுமையின் தன்மையாக, கனியின் தன்மை அடைந்தால்தான் நாம் பிறவியில்லா நிலை அடைய முடியும். இல்லை என்றால் எவ்வளவு பெரிய சக்தி பெற்றிருந்தாலும் எவ்வளவு காலம் இந்த உடலில் வாழ்ந்தாலும் கூட மீண்டும் இன்னொரு உடலுக்கு வித்திடும் நிலையும் விஷத்தினை வளர்த்த நிலையாக வந்துவிடும். அதனால்தான் அதையெல்லாம் நாம் விடுத்துவிட்டு நாம் என்றுமே அழியாத நிலையில் பெற வேண்டும் என்றால் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஞானிகள் காட்டிய வழியிலே சித்திரை கனி அந்த முழுமையின் தன்மையாக நாம் பிறந்த பலனை அருள் கனியாக நாம் மாற்றி உயிரோடு ஒன்றி என்றுமே அழியாத நிலையில் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகர்ஷி நிலவிடத்திலே நாம் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவிலா நிலை அடைந்து அவருடன் ஐக்கியமாவதே நாம் அந்த கனியின் தன்மை அடைந்து இந்த உயிர் நம்மை பல கோடி சரியில் உருவாக்கிய நிலைகளுக்கு நாம் செய்யக்கூடிய சேவையாக அமைகின்றது.
ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர், நான் தீமை வீழ்த்தும் சீதாராம் அவனை சந்தோஷப்படும் உணர்வின் தன்மை அந்த சுக்ரீவன் எனதான் நாம் புரிந்திடக்கூடாதுன்னு காரணத்தை அறிவிச்சு மாட்டாங்க. அதுக்கு காரணத்தை வச்சு சுக்கிரீவன் இங்கே வேதனை என்று எண்ணும் போது வாலி, அதனுடைய வலிமை. அதான் சீதாராமன் அவன் உடல் நல்லாக வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்து நான் உயிரை சேர்க்கும் போது ஆஞ்சினை ஆனால் தீமை மேய்க்கும் இணைக்கும் உணர்வின் சொல்லாக சொல்லப்படும் போது இது உணர்ச்சிகள் நமக்குள் விளைந்து சொல்லாக போகின்றது. அந்த சொல் செடிகளை படுகின்றது. அந்த உணர்ச்சியை தூண்டும் போது கண் நாம் சொன்ன சொல்லில் கவர்கின்றது. ஆனால் உற்று நமக்குள் பதிவாக்கி நுகர்ந்து உயிருக்குள் செல்லுகின்றது. அந்த உயிரை பெற்ற பின் வாய்வாக மாறுகின்றது. அந்த இரத்தங்களில் கலந்தவொன்னும் உடல் முழுவதும் அந்த உணர்ச்சிகள் தூண்டும். இந்த ராமனின் பக்தன் ஆஞ்சனேயன் வாய்வு பெற்றான். அவன் சுக்ரீவன் மண்டில் அப்ப அந்த துருவ நட்சத்திரம் எதை செய்யுமோ அது உடலுக்குள் இதை செய்யும் என்று தெளிவாக கொடுக்கின்றான். உங்களுக்கு அர்த்தம் ராமாயணம் உணர்வின் மனம் எதுவோ அதற்கு தக்க எண்ணங்கள் எப்படி வருகின்றது. நாராயணன் கிரேனா யுகத்தில் சீதாராமனாகத்தான் அப்படிங்கிற போது மனிதன் தன்னையும் பாதுகாத்துக் கொள்கின்றான். அவனால் முடியாமல் இருக்கும்போது உணர்ச்சி தூண்டி அவன் உயிர்களை மோதச்சியும் இந்த உணர்ச்சியில் ரத்தம் முழுதுக்கும் கலக்கப்படும் போது ஓரளவுக்கு வேதனை விட்டு சிந்திக்கும் தன்மை வருகின்றது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உடலுக்குள் போகும்போது அவன் மீண்டும் அவர்கள் எண்ணினான். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுக்கும் போது கலி மாற்றி கல்கியாக மாறுகின்றது. ஆக உயிரை போல உணர்வின் தன்மை சிறுகை சிறுகை எண்ணப்படும் போது அந்த உடல் எல்லாம் என்ன செய்து ஒளியின் உடல். அப்போ இதை நாம் எடுத்தோம்னா அது ஒரு கனி ஆக்குதல் வேண்டும். அப்ப உயிரின் நிலையில் ஏற்படும் போது முழுமையான கனி ஆகி அதன் இனத்தின் வித்தை போவது கல்கி கடைசி நிலை. பின் இந்த மனிதனான பின் தான் இந்த ஒளியின் உணர்வாக உருவாக்கும் தன்மை பெறுகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொரு நொடியிலையும் ஆத்மசுத்தி செய்ய தவறு மறந்து விடாதீர்கள். எப்படியும் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ மற்றதோ உணர்வின் தன்மை வலிமையாகப்படும் போது அது வாலியாகிவிடுகின்றது. நீங்கள் எவரோ நல்லவர்களாக இருந்தாலும் பிறர்படும் துயரத்தை நீங்கள் கேட்டிருந்தால் வாலியாகி நம் நல்ல குணங்களை அடிமையாக்கி விடுகின்றது. அதன் வழியே நம்மை இயக்க தொடங்கும். கோபப்படுவதை பார்த்தால் நமக்கு அது வாலி. அந்த உடல் நமக்குள் ஆணுக்கு நம் உணர்ச்சிகள் மாறுகின்றது. வேதனைப்படுவதை பார்த்தால் அந்த நிலை வருகின்றது. வேதனைப்படுத்துவோரை பார்க்கும்போது உணர்வு நமக்குள் மாறுகின்றது. ஆகவே இதெல்லாம் களியாகி அந்த வலிமை கொண்டு நம்மை மாற்றுகின்றது. இதை வென்ற வலிமை பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் உயிரிலே அது கவர்ந்து இங்கே புருவ மத்தியில் எண்ணும்போது இந்த வேதனையின் உணர்வு உள்புகாதபடி தடுத்து பின் என் உடலுக்குள் பரவ வேண்டும் என்ற கண்ணின் நினைவை ஊட்டி அது வலுவாக்கப்படும் போது தீமை என்ற நிலையில் நம் அடி மீது இறங்கினை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் இங்கே அமர்ந்து இது இந்த உடலுக்குள் நரநாராயணன் சூரியன் நாராயணன். ஆகவே இறநேனை பிறந்தான் வலிமை என்ற உணர்வு வரப்படும் போது நம் உடலுக்குள் போனால் நம் நல்ல குணங்களை கொண்டு விடுகின்றது இறணியன். தெளிவாக நம் சாஸ்திரங்கள் கொடுக்கின்றது. இப்ப இறநிலை மடி மீது வைத்து என வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் இறனே பிறந்தான். வேற எதிலும் எனக்கு இறப்பில்லை என்று வரம் கொடுத்தவனும் விஷ்ணுவேதான். நான் நுகர்ந்த உணர்வு தன் நிலையில் ஆனால் ஆகவே இந்த உணர்வின் சக்தியை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் சூரியனும் மற்ற கோள்களிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அனைத்தையும் தன் பாதரசத்தால் மோதி விஷயத்தை பிரித்து இந்த உலகை சிருஷ்டிக்கும் பாதரசத்தை உருவாக்க வேண்டும். அதன் உணர்வு கொண்டு மாற்றி விஷயத்தை பிரித்துக் கொண்டால் ஒவ்வொன்றிலும் கலந்து அதை வெளிப்படுகின்றது. எதன் உணர்வை கவர்ந்ததோ அதன் அலைகளாக மாறுகின்றது. இதே போல நாம் அந்த தீமையை நீக்கும் உணர்வுகளை மனிதனானது நாம் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தீமைகளை நீக்கும் உணர்வினை நமக்குள் வழித்து தீமையை பிளந்துவிட்டு நம் உணர்வின் தன்மை சொல்லாக வெளிப்படும் போது பிறவி சூரியன் கவரப்பட்டு இந்த விஷத்தின் தன்மை நீக்கும் அந்த சக்தி இந்த பரமான நிலையில் பரமாத்மாவிலும் கலக்கின்றது. மனிதனானதும் இந்த தீமையை நீக்க உணர்வு கலக்கப்படும் போது அந்த நிலை வரையும். இப்ப வேதனைப்படுத்தும் உணர்வுகள் எடுத்து எந்த தாவர இனத்தை நாம் உணவாக உட்கொள்றோமோ அந்த விஷத்தின் உணர்வலை வெளிப்படும் போது இதே உணர்வுகள் நாம் உணவாக உட்கொள்ளும் தாவர இனத்தின் உணர்ச்சி வித வெப்பம் காந்த விஷம். அந்த ராம நாராம் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராம் இந்த உணர்வின் தன்மை சொல்லாக சொல்லப்படும் போது இந்த உணர்வு கவர்ந்து நம் உடலுக்குள் அறுவடைந்து அதே உணர்ச்சியின் தன்மை வெளிப்படுத்தி எதை உணவாக உட்கொண்டோமோ அந்த உணர்வின் இறைவியை உணவாக உட்கொண்டு நமக்கு உணவு இல்லாதபடி அதில் விற்றுதானம் எடுக்க வேண்டும். அதை விளையாது தடுத்து இதை உணவாக உட்கொண்டோம். இங்கே எப்படி உயிரென்று உணர்வு வித்தை வராதபடி இதை தடுக்கின்றதோ அதே போல நம் மனிதனின் உடல் ஆனத்தின் எப்படி சூரியன் தன் உணர்வின் தன்மையை வெளியெடுத்தும் போது அது மற்றவனோட கலந்து மற்றதோட அதை சேர்த்து இணைத்து உருவாகின்றதோ இதே போல மனிதனானத்தில் இந்த உணர்வுகள் வெளிப்படும் போது நாம் எந்தெந்த இறைகளை உணவாக எடுத்துக்கொண்டோமோ அதிலெல்லாம் சேர்ந்து போவோம். பின் அதன் உணர்வின் தன்மை இது களியாக மாற்றும். இப்ப செடி என்ன சேர்ந்து புழு அதை செடியை சாப்பிட்டா அதுல வித்து எங்க விளையும்? நாம் முழுமை அடையவில்லை. இப்ப வேதனையின் உணர்வு உடல்ல அந்த நல்ல அணுக்களை மாற்றிவிட்டா நாம கலந்த உயிரோடு சேர்த்து உணர்வு ஒளியாக மாறுமா? இந்த விஷயத்தின் தன்மை வெப்பம் மீண்டும் மாற்றிவிடும். ஆகவே நம்முடைய எண்ணமே மனதில் இருக்கும் இடங்களில் இத்தனை தாவர இனங்கள் எல்லாம் பெரும்பகுதியை நாம் எத்தனையோ விஞ்ஞான அறிவு கொண்டு விஷத்தை கொண்டு பாய்ச்சி காத்தாலும் அதன் விஷத்தின் தன்மை நாம் உணவாக உட்கொள்ளும் போது அந்த விஷமும் கலந்து நமக்குள் நல்ல அணுக்களை கொள்ளும் தன்மைதான் வருகின்றது. அதே சமயத்தில் இடும் மூச்சலைகளும் காற்றலை கலக்கப்படும் போது நாம் உணவாக கொண்ட தாவரத்தின் வித்தை உருவாக்காத வடிவை தடைப்படுத்தும். இதிலும் விஷங்களை கலந்துதான் வித்தை காக்கின்றோம். விஷத்தின் கண்மை கொண்ட வித்தை தான் நாம் உணவாக உட்கொள்கின்றோம். நாம் எங்கே போகின்றோம்? ஆக மனிதனானத்தின் கலியுகத்தை இவன் சிருஷ்டிக்கக்கூடியவனாக யாரு? விஞ்ஞானி என்று சொல்லலாம். அவன் உணர்வின் தன்மை எத்தனையோ வகையான நிலைகளை கண்டுகொள்கின்றான். இதே சமயத்தில் மனிதன் உடலுக்கும் இனி நீண்ட ஆயுளை உருவாக்கலாம் என்ற உணர்வுகளை இன்று மருந்துகள் மூலம் இவன் உடலில் சேர்க்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் 1500 ஆண்டு மனிதனை உருவாக்கலாம் என்று பத்திரிகை நீங்க படிச்சிருக்கலாம். இதே போல உணர்வுகள் சேர்த்து இந்த உணர்வுகளை அடிக்கடி இதை சேர்த்து 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 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகள் மனிதன் வாழ முடியும். இப்ப மனிதன் நோயாளியின் தன்மை வந்தாலும் இந்த மருந்துகளை கொடுத்து கொடுத்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு நாம் கொண்டு வரப்போம் போது எதன் விஷத்தின் தன்மை கூடுதோ இதுவே மனிதன் கொண்டு நாம் என்ன செய்த அவன் இறக்கத்தான் செய்தோம். அவன் அவன் வழிக்கொண்டு 1000 ஆண்டு வாழ வைத்தாலும் அவன் அடுக்கடுக்காக அவன் உணர்வின் விஷயத்தின் தன்மை சேர்க்கப்பட்டு 1500 ஆண்டு ஆனாலும் அவன் இறந்துதான் ஆகும். ஆகிய நீடித்த ஆள்கள் வந்தாலும் இந்த உடலுக்கு பிள்ளை என்ன செய்து இவன் சேர்த்துக்கொண்ட விஷயத்தின் தன்மையை கலந்து அந்த உடல் வெளிவந்த பின் அவன் உணர்வின் வழியில் வாழத் தொடங்கும். இப்ப விஞ்ஞானி நிலை கொண்டு அப்படி வாழத் தொடங்கும் போது இவன் எதன் உணர்வு பெற்றாலும் இன்னொரு மனித உடலுக்குள் சென்று இவனை கீரித்த நாள் வாழச்சு. அப்ப அந்த உணர்வுக்குள் இந்த உடலை காக்க அந்தந்த உடல்களை எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வுகள் வரப்படும் என்ன ஆகுது? இதிலையும் பெரும் மாற்றங்கள். ஆக நமக்கு நிலையானது எது? அகஷின் திருவநாயகி திரு நட்சத்திரமான அவன் உணர்வை எடுத்தால் நமது வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சேர்த்து நாம் முழுமையான உயிர். எத்தனை கோடி உடல்களை கடந்து வந்தாலும் நாம் அந்த கனியாக வேண்டும். சித்திரை நாம் கடந்த காலம் வந்து நமக்குள் மறைவானாலும் இந்த நேரத்தில் இந்த வருடம் ஆனப்பின் மீண்டும் நினைவு கொண்டு அருளி என்ற உணர்வின் தன்மை நம்மை ஞானத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வருடம் அந்த ஞானத்தின் உணர்வை எடுத்து இந்த திரைகளை நீக்கி அருள் என்ற உணர்வின் தன்மை அந்த துரு நட்சத்திரத்தின் திரளை பெற்று இந்த வருடம் முழுவதுக்கும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற நிலைதான் இந்த கனிகளை வைத்து பலவிதமான கனிகள் அதன் அதன் வித்துகளை உருவாக்குகின்ற நாம் அந்த அருட்கனியான அந்த நிலையை நாம் அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வித்து உயிரை கனியாக்கதல் வேண்டும். அதை பெற செய்வதற்குத்தான் இன்று நாம் சித்திரை என்ற நிலையை அழிசன் காட்டிய அருள்வழியில் நாம் இதை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் நாம் எதை கனியாக்க வேண்டும்? இத்தனை கனியிலும் அதன் அதன் வித்துகளை உருவாக்கியது போல நம் உடலில் அந்த துருவ நட்சத்திரத்தொன்னு இரத்தத்தில் கலந்து எல்லா அணுக்களுக்கும் அது உணர்வு ஊட்டி அந்த உயிரிப்பளவு உணர்வு எல்லாம் கனியாகும் போது கனிக்கி ஆகின்றது. இதை நாம் பதச்சியதற்கு தான் இந்த புத்தாண்டு நமது வாழ்க்கையில் அதான் ராமாயணத்தில் வசிஷ்டர் பிரம்மகுரு
ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்ட நிலையில் உணர்வின் இயக்கங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் தெளிவாக மிக முக்கியமாக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான விளக்க உரையாகத்தான் இதில் கொடுக்கின்றார்கள். குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்த நிலையில் இருக்கின்றோம். நாம் நினைக்கின்றோம், பக்கத்து பக்கத்திலே இருக்கின்றோம், வசிக்கின்றோம் என்று. ஆனால் இங்கே குருநாதர் நாம் எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய உணர்வலைகள் எப்படி ஒருவருக்கொருவர் ஒரு தொடர்பு கொண்ட நிலையில் அது இயக்க சக்தியாக நம்மையும் இயக்கி மற்றவர்களும் இயக்குகிறது என்பதை கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக இயக்கக்கூடிய நிலைகளைத்தான் மையமாக இந்த கருத்தாக இதில் வைத்து இதை நாம் அந்த வழியிலே இதை உண்மைகளை உணர்ந்தோம் என்றால் நாம் எண்ணக்கூடியதையும் நாம் உணர்வாக வெளிப்படுத்தக்கூடியதையும் நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியும். நண்பனுக்குள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தார் என்று எண்ணும் பொழுது விக்கலாகின்றது, நன்மையின் பலனாக இருவருக்கும் அது கிடைக்கின்றது. அதே சமயத்தில் துரோகம் செய்தான் இவனெல்லாம் உருப்படுவனா என்று அங்கே பகமை ஒட்டிய நிலைகள் இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினோம் என்றால் இது யார் எண்ணி இந்த உணர்வலைகளை பாய்ச்சிக்கின்றமோ அங்கே ஊடுருவி அவர்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியதாக அது மாறுகின்றது. இப்படி நாம் எல்லா வகைகளிலும் தொடர்பு கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் மனதிலே நினைக்கின்றோம் அது என்ன செய்யப் போகிறது என்று அல்ல, நாம் மனதிலே நினைத்ததுதான் இங்கே உயிர் அது இயக்க சக்தியாக ஜீவனுள்ளதாக உருவான பின் ஒரு சட்டியிலே பாத்திரத்தை அதை அடுப்பில் வைத்து அதில் பல பொருள்களை போட்டு கீழே நெருப்பை கூட்டினால் எப்படி அது சமைத்து அதனுடைய மனங்களாக வெளிவருகின்றது, இதுபோன்று நாம் மனதிலே நினைத்தாலும் எண்ணினாலும் இந்த உணர்வு உயிரால் சமைக்கப்பட்டு இந்த அலைகள் பாத்திரத்திலிருந்து வெளியே அந்த மனங்கள் வெளி வீசுவது போன்று இந்த உடலிலிருந்து அந்த அலைகள் பாய்ந்து அதுவும் குறிப்பாக விஞ்ஞானிகள் எப்படி ராக்கெட் என்றும் அதில் முகப்புகள் இந்த உணர்வில் இணைத்து அவர் எப்படி செயல்படுத்தினாலும் இதுபோன்று நாம் யாரை எண்ணி எந்த நினைவுகளை இது முன்னிலை வைத்து நாம் வெளிப்படுத்துகின்றோம் அது நேரடியாக அங்கே போய் தாக்கும். ஆக தன் பிள்ளை அது வயதுக்கு வந்துவிட்டது, வயதாகிவிட்டது, சரியான அந்த வயதிலே திருமணம் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஆசைப்பட்டாலும் கூட அந்த குழந்தைக்கு அந்த பருவத்திலே அந்த குறித்த வயதிலே திருமணம் ஆகிவிட்டால் சந்தோஷம் அடைகின்றோம். ஆனால் அதில் இங்கே பெண்ணை பார்க்க வருபவர்கள் வந்துவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள், சரியான வரன் அமையவில்லை, நாம் எண்ணியபடி நடக்கவில்லை, காலதாமதம் ஆகின்றது என்றால் தன் பிள்ளைதான். ஆனால் எண்ணி இந்த பிள்ளைக்கு இப்படி வயதாகி கொண்டே போகின்றதே, திருமணமாகவில்லையே, இது இப்படி ஆகிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வது என்று இந்த வேதனையை இங்கே சமைத்து அந்த குழந்தையை எண்ணி அந்த குழந்தையை நினைக்கும் பொழுதெல்லாம் அல்லது பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த உணர்வின் மனங்களை இங்கே சமைத்து வெளிவிடப்பட போகும்போது இந்த உணர்வலைகள் அந்த குழந்தைக்குள் இது ஊடுருவி அங்கே பாய்ந்து இந்த பெண்ணை பார்க்க வருபவர்களுக்கும் இந்த உணர்வே அவர் நுகரப்படும் போது இயக்க சக்தியாக மாறப்படும் போது எந்த வேதனையான உணர்வுகளை எண்ணி இங்கே சமைத்து அனுப்பினோமோ இதே வேதனை இந்த பெண்ணை பார்க்க வருபவர்களுக்கும் இது ஊடுருவி அவள் பார்த்துவிட்டு வேண்டாம் என்று விலகி செல்லக்கூடிய நிலைகளாக இந்த சந்தர்ப்பம் அமைகின்றது. ஆனால் தாயோ தந்தையோ அவள் எண்ணி சமைத்து வெளிப்படுத்திய இத்தகைய நிலைகள் தான் இங்கே காரணம் அந்த திருமணம் அது காலதாமதமாகின்றது என்பதை உணர்வதில்லை, தெரிவதில்லை. ஏனென்றால் இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள், நாம் வெளிப்படுத்தக்கூடிய அலைகள், அது நுண்ணிய நிலைகளாக எப்படி இயக்குகிறது என்பதைத்தான் குருநாதர் இங்கே எடுத்துரைக்கின்றார். இதே போன்றுதான் ஒரு பிள்ளை அல்லது நம்முடைய குழந்தை அவன் படிக்கக்கூடிய நிலையில் இருப்பவன் அவன் படிப்பிலே நல்ல நிலைகள் வளர வேண்டும், அவன் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற ஆசையின் நிமித்தம்தான் செயல்படுத்துகின்றான். ஆனால் நாம் ஆசைப்பட்டோம், ஆனால் அவனோ அவனுடைய சந்தர்ப்பம் சில விளையாட்டுத்தனமோ மற்ற உணர்வுகளை பதிவு செய்து படிப்பிலே கொஞ்சம் குறைவாக இருந்தால் அவனை எண்ணி நாம் இப்படி படிக்கின்றானே அவன் நாளை என்ன ஆவான், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவனுடைய படிப்பு சரியில்லை என்று இதை சமைத்து அவனுக்கு உயர்ந்த ஞானம் பெற வேண்டும், கல்வியில் சிறந்த ஞானம் பெற வேண்டும், அவன் கருத்தறிந்து செயல்பட வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும், உண்மையினுடைய அறியக்கூடிய சக்தியாக வர வேண்டும், கல்வியிலே நாட்டம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுவதற்கு மாறாக ஆசை ஒரு பக்கமும், அதனால் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்பது வேதனை ஒரு பக்கமும், இந்த வேதனையால் சிந்தனை இழந்து அவனுக்கு நல்ல நிலை கிடைப்பதற்கு நம்முடைய எண்ணத்தை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு மாறாக அவன் எதிர்காலம் இவன் இப்படியே மக்காகி போய்விடுவான், இவனுக்கு இது கிடைக்காது அது கிடைக்காது என்று இதை நாம் வெளிப்படுத்தி அவனுக்கு இதே உணர்வு ஒளிகளை செவி ஒளி உந்தச் செய்து இங்கே வீட்டுக்கு வரக்கூடிய மற்றவர்களுக்கும் என் பிள்ளை இப்படி சுட்டித்தனமாக இருக்கின்றான், விளையாண்டு கொண்டே இருக்கின்றான், படிப்பில் கவனமில்லை என்று அவனை பற்றி மீண்டும் இங்கே சமைத்து இந்த குறையையும் நாம் வெளிப்படுத்த போகும்போது இந்த அலைகள் அவனுக்குள் ஊடுருவி அவனை மீண்டும் நல்ல நிலைகள் பெறச் செய்வதற்கு மாறாக அவன் கல்வியிலே மீண்டும் மீண்டும் அவனை பலவீனமாக்கக்கூடிய நிலைகள் தான் இங்கே நம்மால் செயல்படுத்த முடிகின்றது என்றால் இதெல்லாம் உணர்வின் இயக்கங்களோடு சம்பந்தப்பட்டது. அதை நாம் எதை சமைக்க வேண்டும், எதை நமக்குள் சமைத்து அது மற்றவர்களுக்கு பாய்ச்ச வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவசாயமே செய்கிறோம் என்றால் நல்ல கனி வர்க்கங்களை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த பக்குவம் அதற்குண்டான அந்த விவசாயத்தில் நாம் சீர்படுத்தினால்தான் அந்த கனிகளை பார்க்க முடியும். இல்லை என்றால் அந்த கனிகள் வராதபடி காய்களும் வராதபடி விவசாயமே மகசூலை கெட்டுப்போய்விடும். சாதாரண ஒரு கனி வர வேண்டும் என்றால் அதற்கு பக்குவம் தேவைப்பட்டு இந்த வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுடன் பழகும் பொழுது அது குடும்பத்திலாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பெயரால் பெயரை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்தநலங்களை கலக்க வேண்டும் என்று நமக்குள் பெரிதொரு தீமையான உணர்வுகள் அது கனியின் தன்மையாக அது வித்தின் தன்மையாக நமக்குள் விளையாதபடி தீமையை வென்ற உணர்வு ஒளியாக மாற்றி சிந்தித்து செயல்பட்ட அருமையான வழியிலே அருள் வாழ்க்கை வாழ்ந்த அந்த அருள் மகரிஷியின் அரசக்தி நாம் இங்கே பெற்றோம் என்றால்தான் இது விஷ்ணு தனுஷாக மாறுகிறது. இல்லை என்றால் முதலில் சொன்ன உடல் பற்றி என்ற நிலையில் வரப்பட போகும்போது சிவ தனுசு அது இந்த உடலை காத்தின் உணர்வாக அதைத்தான் அதை செயல்படுத்துமே தவிர இந்த உண்மையின் உணர்வை அறியக்கூடிய நிலையில் வர. அதனால்தான் பரசுராமனுக்கும் சீதாராமனுக்கும் அங்கே போர் என்றும் பரசுராமன் சிவதனுசை எடுத்தான் அதனால் தோல்வியடைந்தான், சீதாராமனோ விஷ்ணு தனுசை எடுத்தான் அவன் வென்றான் என்று உயிரோடு ஒன்றி உணர் ஒளியாக மாற்றி அந்த அறிஞானின் உடல் நாம் எடுத்தோம் என்றால்தான் இந்த வாழ்க்கையில் இந்த உடலுக்குள் விளைந்த உணவின் தீமையிலிருந்து நாம் விடுபட முடியும், மாற்றி அமைக்க முடியும், அந்த மகிழ்ச்சியான நிலைகளை நாம் அரவணைக்கவும் முடியும். இது வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து வழிவழி நாம் வரப்பட போகும்போது எத்தான் புத்தாண்டு என்றும் புது வருடம் என்றும் இந்த கணக்கினை போன வருடம் நாம் எந்தெந்த நிலைகளை செயல்படுத்தினோம், எதனால் தொழிலில் நஷ்டமானது, எதனால் குழந்தை படிக்காமல் போனான், எதனால் குடும்பத்தில் இப்படி ஆனது என்று ஒவ்வொன்றையும் இது சீர்தூக்கி பார்த்து அது சிறு சிறு திரைகளால் அல்லது அதனுடைய சிறு சிறு குறைகளால் இது மாற்றி அமைக்கப்பட்டது. அதை மீண்டும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை துணை கொண்டு இதை மாற்றி அமைத்து இந்த வருடம் நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்று அந்த அருள்வழியில் நாம் நடப்பதற்குண்டான நிலைகளை நாம் தொடர்ந்து அருள்வழியிலே வாழ்வதற்குண்டான அந்த மனபலம் கொண்டு செயல்படுத்துவதற்குத்தான் புத்தாண்டு என்று இந்த உணர்வுகளை இது சுட்டிக்காட்டி அது வழி நாம் சென்று அடுத்து நாம் சரியான பாதையில் இந்த வாழ்க்கையின் நிலைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் சாஸ்திரங்களாக அமைத்து இப்படி மாதந்தோறும் ஒவ்வொரு உயர்ந்த நிலைகளை நாம் பெறுவதற்குண்டான சந்தர்ப்பங்களை ஞானிகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நம்முடைய ஒரு சந்தர்ப்பம் நோயாளியை நாம் பார்க்க நேருகிறது என்றால் அந்த உணர்வுகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை பார்த்த மாத்திரத்திலே நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்தீர்களே, எல்லோருக்கும் நன்மைதானே செய்தீர்கள், உங்களுக்கு இப்படி வந்துவிட்டதா, உங்களுக்கெல்லாம் இப்படி வருகிறதா என்று இத்தகைய உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தோம் என்றால் அவருக்குள் விளைந்த அந்த தீமை நமக்குள்ளும் இணை சேர்ந்து அவரை நாம் அனுதாபத்துடன் இரக்கத்துடன் அவருக்கு ஆறுதலாக நாம் இதை செயல்படுகிறோம் என்று சொன்னாலும் அவர்களுக்கும் அது நன்மை ஆவதில்லை, நமக்கும் அவர் பட்ட அல்லது அவருக்குள் இயங்கக்கூடிய அந்த நோய் நம்மையும் பாதிக்கக்கூடிய நிலையாகத்தான் வந்துவிடுகின்றன. ஏனால் இது இயல்பாக நாம் இப்படித்தான் எண்ணுவோம், இதை மாற்றி அமைப்பதற்குத்தான் என்றால் இயற்கையினுடைய உண்மை நிலைகளை நாம் நுகர்ந்து பார்த்தோம் என்றால் சந்தர்ப்பத்தால் நாம் எதை நுகர்கின்றோமோ எதை கவர்கின்றோமோ அதைத்தான் உயிர் இயக்க சக்தியாக மாறும். தீமையிலிருந்து விடுபட வேண்டும், நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று இத்தகைய உணர்ந்தன்மை நாம் எண்ணினோம் என்றால் அதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக உயிர் அந்த ஆற்றலை அந்த சக்தியை காற்றிலிருந்து பிரித்து நமக்குள் அந்த சக்தியாக வளர்க்கும். ஆனால் நமக்கு நண்பர் தான், தெரிந்தவர் தான், எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான் என்று எண்ணினாலும் அவர் மேல் நாம் இந்த பாசத்தால் அவருக்குள் வந்த துயரங்களை வேதனைகளை எண்ணி உனக்கு இப்படி வந்துவிட்டதா என்று எண்ணப்படமும் தீமையை நீக்குவதற்கு மாறாக அவருக்குள் விளைந்த நோயை அது நமக்குள் சேர்ப்பிக்கும் நிலையாகத்தான் வருகின்றது. ஆக இதுபோன்ற இந்த உண்மையின் நிலைகள் நாம் இது உணர்ந்து கொண்டால் இது ராமாயணத்தில் இதை தெளிவாக காட்டுகின்றார்கள். ஆக மகிழ்ச்சி என்ற நிலையிலே இங்கே சீதா என்று சுட்டி காட்டினாலும் லங்கேஸ்வரன் அவன் இந்த சீதாவை கவர்ந்து சென்று அந்த தீவு என்ற நிலையில் ஒரு இலங்கைக்குள் அவன் சிறைப்பிடித்து வைகின்றான். மகிழ்ச்சி என்ற நிலையிலே அந்த உணர்ச்சிகளை ஊட்ட முடியாதபடி அந்த சக்தி இயங்க விடாதபடி இந்த உடலான இந்திர லோகத்திலேயே அவன் வேதனைக்குண்டான நிலைகளை அவன் உருவாக்கிவிடுகிறான் என்பதைத்தான் அங்கே சூட்சமாக காட்டுகின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் ராமனோ சீதாவை மீட்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். சீதாவோ தன் கணவன் என்ற நிலையில் இந்த விஷ்ணுவை எண்ணி அந்த கணவனுடைய நிலையை அந்த உயிரான நிலையில் எண்ணி இயங்கப்பட போகும்போது இந்த உணர்ச்சிகள் ராமனுக்கு இது ஊட்டப்பட்டு இந்த நினைவாற்றல் அவனுடைய எண்ணங்களுக்கு வலுகூடி அந்த நினைவாற்றல் அவனுக்குள் அது ஒன்று குவிக்கும் பொழுது இதை வானரப்படை என்று ராமாயணத்தில் காட்டுகின்றார்கள். ஆனால் நாம் எண்ணத்தால் எண்ணி அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும், அந்த நோயிலிருந்து நீக்கக்கூடிய சக்தி அவர் பெற வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயே நாம் இதை நுகர்ந்தோம் என்றால் அவருடைய நோய், அவருடைய துன்பம், அவருடைய வேதனை நமக்குள் வருவதில்லை. ஏனென்றால் அவருடைய நோய் அகல வேண்டும் என்றும் அவர் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணும் பொழுது இந்த உணர்வை நமக்குள் வானரப்படையாக மாறுகின்றது. நீக்க வேண்டும் என்று நாம் எண்ணினாலும் எதை வைத்து நாம் நீக்க வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பிறகு நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த உடலான இந்த இலங்கை, ஏனென்றால் இந்த உடலுக்குள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீவாகத்தான் இருக்கின்றது, இதற்குள் இந்த உணர்வின் தன்மை செலுத்தி அந்த சக்தி வாய்ந்த உடல் இங்கே வலுப்படுத்தி இதே உணர்வை விளைய வைத்து அவர்களுக்கும் இது செவி வழி ஊட்டி நீ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெறுவாய், இந்த நோயிலிருந்து நிச்சயம் நீ விடுபடுவாய், நோய் நீக்கக்கூடிய சக்தி பெறுவாய், நீ உடல் நலம் பெறுவாய் என்று இங்கே சமைத்து இந்த உணர்வின் ஒளிகளை அங்கே செவிகளிலே பட்டு இந்த உணர்ச்சிகள் அங்கே உந்தச் செய்தம் என்றார். அவருடைய நினைவாற்ற துருவ நட்சத்திரத்தின் மேல் செல்ல அந்த உணர்வில் அவர்கள் சுவாசிக்க அவர் உடலில் இது விளைய இது தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக அந்த சந்தர்ப்பம் உருவாகினது. அதனால்தான் சீதா என்ற நிலையை அறிவதற்காக ஆஞ்சநேயனை ராமன் அனுப்புகின்றார். அதே சமயத்தில் இலங்கைக்கு செல்லக்கூடிய அந்த ஆஞ்சநேயன் அந்த இலங்கையை அவன் கொளுத்துகின்றான், தீக்கு இரையாக்குகின்றான் என்று காவியம் காட்டுகின்றான். ஏனென்றால் எது அந்த நெருப்பை வைத்து, அந்த நெருப்பு என்பது எது, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாம் எடுத்து இந்த உடலுக்குள் இதை இறக்கினோம் என்றால் தீமை செய்யக்கூடிய நிலைகளை அது சுட்டு பொசுக்கிவிடும் என்பதைத்தான். ஏன்னால் இந்த உலோகத்தில் இதுபோன்ற தீமையின் விளைவுகள் நமக்குள் நோயாக வேதனைப்படும் நிலையாக நம்மை தீமையான நிலைகளை கொண்டு செல்லும், இதை நாம் ஒடுக்கி பழக வேண்டும், இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதைத்தான். இது தெளிவாக இந்த உணர்ச்சிகளை நாம் ஊட்டி அந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கமாக இது செயல்பட வேண்டும் என்று காவியத்தின் மூலம் இந்த கருத்தில் நமக்குள் பதிவு செய்கின்றனர். என்றால் எப்படித்தான் நாம் வாழ்ந்தாலும் வீட்டிற்குள் எப்படி அன்றாடம் நாம் தூசிகள் வந்தாலும் அதை கூட்டுகின்றமோ, தூய்மைப்படுத்துகின்றமோ, உடலிலேப்பட்ட அழுக்கை நீக்குகின்றமோ, துணியிலேப்பட்ட அழுக்கை நீக்குகின்றமோ, இதுபோன்ற வாழ்க்கையில் நம்மை அறியாமல் எத்தனை உணர்வுகள் நம் மீது மோதத்தான் செய்யும், நம் ஆன்மாவிலை அழுக்காக படத்தான் செய்யும். இதை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகளைத்தான் ஒரு இடத்துல இந்த மிளகாயை வறுக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திற்கு சென்றால் அந்த நெடி கலந்த உணர்வு நம்மை இரும வைக்கும் அல்லது தும்ம வைக்கும் அல்லது இக்கட்டான நிலைகளை இது ஊட்டத்தான் செய்யும். அவை இன்று இதிலிருந்து தப்பித்தாலும் கூட நாளை இன்னொரு இடத்தில் இவர்கள் இதை செய்தார் என்றால் அங்கேயும் இதே உணர்வு இயக்குவரும். ஆக இதை நாம் மாற்றுவது என்றால் எங்கே செல்வது? ஆக இது போன்ற நிலைகள் நமக்குள் வராதபடி நாம் ஒரு கவசமாக, ஒரு தடுப்பாக நாம் அதற்கென்ற துணிகளையோ இல்லை கையை வைத்து நாம் மறைத்து கொண்டால் இதை நாம் தடுத்துக் கொள்ளலாம். இதுபோன்றுதான் அவ்வப்பொழுது இது போன்ற நிலைகள் வருவதை நாம் தடுத்து பழக வேண்டும் என்பதைத்தான் ஆத்மசுத்தி என்ற ஆயுதமாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதை விடுத்துவிட்டு நான் மணிக்கணக்காக அமர்ந்து நான் தியானம் இருக்கின்றேன், ஈஸ்வரனை காணப்போகின்றேன், துருவ நட்சத்திரத்தை காணப்போகிறேன் என்று மணிக்கணக்காக உட்கார்ந்து இதை செய்தாலும் அது தியானம் ஆகாது. ஆனால் மணிக்கணக்காக உட்கார்ந்து ஈசனையும் துருவ நட்சத்திரத்தை நான் எண்ணுகிறேன் என்று சொன்னாலும் அதிலிருந்து விடுபட்டு அடுத்து நாம் இதுபோன்ற குற்ற இயல்புகளையோ தீமை செய்யக்கூடிய இயல்புகளையோ அதிர்ச்சியானவர்கள் நுகர்ந்தம் என்றால் அது உயிரில் பட்டபன் அது இயக்க சக்திய எண்ணம் சொல் செயல் என்று வரப்பட போகும்போது நாம் மணிக்கணக்காக அமர்ந்து எடுத்த இந்த உணர்வின் நினைவாற்றலை அது மாற்றிவிடுகின்றது. தியானத்தில் இருக்கும் வரைதான் இந்த நினைவுகள் ஓடுகின்றது. இதை சாதாரண மனநிலைகள் பார்க்கலாம். ஒரு இடத்தில் அமைதியாக சும்மா உட்கார்ந்திருந்தால் போதும், எத்தனை எண்ணங்கள் எத்தனை உணர்வுகள் ஓட ஆரம்பிக்கும். தொழிலே யாராவது ஒருவர் எதிர்த்து பேசியிருந்தால், அல்லது நம்மிடம் பணம் வாங்கி அந்த பொருளை வாங்கி சென்றவன் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் ஏமாற்றுகிறான் என்றும், அல்லது குடும்பத்திலே பிள்ளை எதிர்த்து பேசினான் அல்லது சொன்னபடி கேட்கவில்லை அல்லது பாடத்திலே சரியாக வரவில்லை என்றால் நம்மை அறியாமலே சும்மா உட்கார்ந்திருந்தால் இந்த நினைவு ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிப்பது மட்டுமல்ல, உயிரிலே பற்றி இந்த உணர்ச்சிகள் இயக்க சக்தியாக மாறி அவன் இப்படி செய்கின்றான், இவன் இப்படி செய்தான், அவன் அப்படி எல்லாம் செய்கின்றான் என்று இந்த வேக உணர்வுகள் கிளம்ப, நான் சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன் என்று சொன்னாலும் கூட இந்த உணர்வு எங்கேயோ நம்மை அழைத்து சென்று நம் நல்ல எண்ணங்களை நல்ல உணர்வுகளை சமமான நிலையில் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய செயலாக்கத்தையும் மாற்றி தீமையான விளைவுகளுக்கே அது அழைத்து சென்று சும்மா உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்வதற்கு மாறாக என்னென்னமோ போல ஆகிவிட்டது, எனக்கு மனதே சரியில்லை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது என்றெல்லாம் இந்த உணர்ச்சிகள் ஊற்றுநிலை வந்துவிடுகின்றது. அதனால்தான் இவ்வாறு நம்முடைய நினைவின் ஓட்டங்கள் இப்படி ஓடினாலும் கூட அடுத்த கணமே இதை மறித்து ஈஸ்வரா என்று கண்களை திறந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும் என்று வலுப்படுத்தி அது வாடிக்கையாளர் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை கிடைக்க வேண்டும், அவன் பணத்தை சரியான நேரத்தில் திரும்ப கொடுக்க வேண்டும், அவனுக்கு அந்த வருமானம் வர வேண்டும் என்று, அதே போன்ற குழந்தை அவன் கல்வியிலே சிறந்த ஞானம் பெற வேண்டும், குடும்ப பற்றுடன் மற்றவர்களை மதித்து நடக்கக்கூடிய அந்த ஞானம் பெற வேண்டும், அவன் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த ஞான சக்தி பெற வேண்டும், கல்வியிலே சிறந்த ஞானம் பெற வேண்டும் என்று இப்படி இதை மடக்கி அந்தந்த நேரம் அவ்வப்பொழுது என்னென்ன நினைவுகள் என்னென்ன உணர்வு ஓடுகின்றதோ ஈஸ்வரா என்று எண்ணி இதை இப்படி மடக்கி இதை மாற்றி நாம் ஆணையிட வேண்டும். இப்படி செயல்பட்டால்தான் அவ்வப்பொழுது வரக்கூடிய உணர்வு அவ்வப்பொழுது இது மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகள் செயல்பட்டால்தான் இந்த தியானம் என்றும் இந்த ஆற்றல் நமக்குள் கூடும், தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக மாறும். இதெல்லாம் எப்படி ஒரு சில பேர் நாம் யோகா செய்கின்றேன், மூச்சு பயிற்சி செய்கின்றேன், அது வடகிளை என்றும் தென்கிளை என்றும் இது பிராணயாமம் என்றும் எத்தனை நிலைகளை இதை நான் கடைபிடிக்கின்றேன், இதை மாற்றிவிட்டேன், நான் எண்ணத்தை நான் ஒருநிலைப்படுத்தி விடுவேன், வேறு நினைவுகள் எனக்குள் வராது, நான் தடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாலும் கூட யார் இந்த உணர்வின் தன்மை பதிவு செய்து இந்த நினைவாற்றலை கொண்டு வந்தார்களோ அந்த நினைவு வலு இருக்கின்ற வரைக்கும் இந்த உணர்வுகள் செயல்படும். அவர் மூச்சை அடைத்தாலும் ஒரு பக்கம் அவர் வெளிவிட்டாலும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உடல் சரியில்லை, மயக்க மருந்து கொடுத்தது போன்று அல்லது போதை மருந்து கொடுத்தது போன்று சிறிது நேரம்தான் இது நிற்கும். பின் மீண்டும் அவனுடைய நினைவோ அல்லது அவனை பார்த்தாலோ இந்த உணர்வுகள் கலந்து ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பித்தோம் என்றால் மீண்டும் நமக்கு கலக்கமும் ஆத்திரமும் நம்மை அறியாமல் இனம் புரியாத வழி வரும். அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்று குரு, இந்த வாழ்க்கையை தியானமாக்க வேண்டுமே தவிர மணிக்கணக்காக அமர்ந்தேன் இதை நான் அமர்ந்து ஒரேடியாக அந்த சக்தியை பெறுவேன் என்றால் யாராலும் அப்படி செயல்படுத்த முடியாது. வீட்டிற்குள் தூசி வரும்பொழுது எப்படி அவ்வப்பொழுது நீக்குகின்றமோ, உடலிலே பட்ட அழுக்கை தினசரி குளித்து அதை போக்குகின்றமோ, துணியிலே பட்ட அழுக்கை அவ்வப்பொழுது அதை எப்படி சோப்பை போட்டு நுரையை ஏற்றி அந்த அழுக்கை அப்புறப்படுத்துகின்றோம், இதுபோன்று நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பில் நம்மை அறியாத நம் ஆன்மாவில் வந்து நம் சுவாசத்தின் வழி ஓடி நம் உடலுக்குள் தீமையின் விளைவுகள் வராதபடி அது உடனுக்குடன் இதை ஆத்மசுத்தி இதை செய்து மாற்றி அமைக்க வேண்டிய இந்த கட்டாயம் நம்ம வர வேண்டும். இந்த ஒரு பழக்கமாக வர வேண்டும். கண்களை திறந்தே எடுத்து நாம் இதை மாற்றிக் கொண்டே வந்தால் அந்த சக்தியை நமக்குள் மிக மிக வலிமை கொண்டதாக மாற்றி அமைக்கக்கூடிய அனுபவமாக இந்த வாழ்க்கையை நமக்கு அது அமையும். அது போன்ற பயிற்சிகளை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்குள் வேண்டிக் கொள்கிறார்கள்.
இப்ப நாம் வாழ்க்கையில ஏதென்றோம், என் பிள்ளைக்கு கல்யாணத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணினேன், ஆக இது நடக்கலே, கால தாமதமாகுது. அப்ப நாம் நினைச்சிரோம் வேதனை. அப்ப நாம் நினைச்சிரோம் நமக்குள் அதை உருவாக்கி அதை பெறுகின்றோம். அந்த குழந்தைய நல்ல முறையில் திருமணமாகி அது எல்லா நிலையிலும் வாழ வேண்டும் என்று விட்டுட்டு ஆசைப்படுறோம், நாம் எண்ணிபடி நடக்கவில்லை என்றால் வேதனை உருவாச்சு. அப்படியே பார்க்கும்போதெல்லாம் வயசாகி போச்சு, என்ன ஆகுது, வயசாகி போச்சு, இங்கே சமைச்சு அதுக்கு கொடுத்து அது உடல்ல அது என்னக்குன்னு சொல்லும் போது ரிவரன் படித்து யாரா மாப்பிள்ள வர்றாங்கன்னா கம்ப்யூட்டர் ரிமோட் பண்ற மாதிரி அங்கே. ரெண்டாவது எப்படியோ நல்ல முறையில் படிக்க வச்சு உயர்ந்த நிலைக்கு அனுப்பலாம்னு நினைச்ச அது இப்படியதாய் போச்சு அப்படின்னு பல கவலைகளை எடுத்து அந்த குழந்தைகளிடம் பேசிக்கொண்டு அதன் மறை நினைவு குறையுது. அப்ப நாம அந்த குழந்தை உணவுக்கு எது சமைச்சு கொடுக்கிறோம்? நம்ம நண்பனுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்தான்னு நிற்கல, துரோகம் செய்தான்னு புறப்படும். பாசத்தால் தன் குழந்தைக்கு படிக்க வேணுங்கிற ஆசை இருக்கு, அவன் இப்படி செய்யறானே இப்படி இருக்கிறானேன்னு அந்த கோபத்தை அந்த இதோட சொல்றோம். இது சமைச்சு என்ன செய்யணும்? மீண்டும் அவன் எண்ணும் போதெல்லாம் வர்றவங்கிட்டலாம் சொல்லுவோம். எல்லாம் படிக்கிறானுங்க, பார்த்தத்தை சுற்றி தன்னை ஜாஸ்தி பண்ணாரு, சுத்தப்படணும் அப்படின்னு சொல்லதான் சொல்றோம். இப்ப நினைச்சு இவங்கிட்டதான் சொல்றோம்னு நினைக்கிறோம், அவனை நினைச்சு அவன் நம்ம உணர்வுதான் உணரும். அங்க போய் பாயுதுன்னு யாரும் நினைக்கிறது. அவன் போக போகும்போது உணர்ச்சிகள் அவனை தூண்டி இன்னும் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் போச்சு. அப்ப நம்முடைய உணர்வுகள் அவனை இயக்குது. எப்படி தீமை செய்த உணர்வுகளை நான் வெகு தொலைவில் இருந்தாலும் எனக்கு துரோகம் செய்தான் தான் அந்த உடலை இயக்கு, நன்மை செய்தான வைக்கல் காட்டுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கும். நம்ம குழந்தை வணக்கும் நிலை என்னது? அவன் அறியாம இருளி போக்கும் நிலை நமக்கு நாம இங்கே சமைச்சு நாம இணைத்து அவன் சொல்லாக நினைக்கும் போது அவன் உடல. அப்ப நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் தேர்வுகளை பெறணும். என் உடல்ல பொருள் என் ஜீவாத்மா பொருள். பையனுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவள் பெறணும். அவன் பொருளறிந்து செயல்படும் சக்தி வரணும். அவன் கல்வியை உயர்ந்த ஞானம் வரணும், அந்த நாட்டம் வரணும், அவனுக்கு தெளிவான நிலையை வரணும் அப்படின்னு நாம யாராவது சொல்றோமா? அப்படி சொல்றவங்க கூட என்ன வேதனைதான். நாம் சாமி கும்பிடுறோம், அந்த தெய்வத்தை நினைச்சு இப்படி இருக்கிறானே நீ பார்க்கக்கூடாதா? அந்த வேதனையை நினைச்சுதான் சொல்றோம். நாம் அந்த தெய்வத்தை நினைச்சு சொல்ல அந்த அருளிப்பல் அவன் இருளை நீக்கலாம். அந்த அருளுக்கு அவன் அறியாத இருளை நீங்கணும். அவன் பேரொழு பிறன் எல்லாவற்றையும் தெளிந்த மனம் பெறணும். சந்தோஷத்தோட நாம இந்த நிலைகளை அடிக்கடி சொல்லணும். உங்க உணர்வு ஒன்று திருத்துதா இல்லையான்னு அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த உணர்வுகள் மீண்டும் நம்மை அந்த தீமையினரை நாமும் கடுறோம் அவனும் கடுக்கிறோம். ஆகவே இதை எனசி மீண்டும் நமக்குள் கலியாக மாறுகின்றது. அந்த வேதனை என்ற சந்தர்ப்பங்கள் நமக்குள் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம் ஆசையின் நிமித்தம் ஏற்படும் நிலைகள். அந்த வேதனையின் நடவடிக்கைகள் என்றால் வேதனை நமக்குள் இந்த கலியாக மாற்றிவிடும், உடல் நோயாக வருகின்றது. இப்படி நம் உடலை நாம் மாற்றிக்கொள்வோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் சேர்க்கப்படும் போது ஒவ்வொன்றிலும் நாம் சேர்த்து வரப்படும் போது நாம் விஷ்ணு தனுசு உயிருடன் ஒன்றி ஒளியின் உணர்வு பெற்றவன் துருவ நட்சத்திரம். அதனால்தான் கடவுளின் அவதாரத்தில் பரசுராமனுக்கும் ராமனுக்கும் போர் நடந்தது. இப்ப நாம் எல்லாரும் நம்ம குழந்தைக்கு சமப்படுத்த வேண்டும், அந்த உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவன் படிப்பில் மந்தமானால் உடனே நாம வேதனைப்படுகின்றோம். அந்த உணவின் தன்மை ஆனப்பின் விஷத்தின் தன்மை வருகின்றது. ஆக விஷத்தின் தன்மை அதிகமாகும் போது நம் மனித உறுப்பை நோயாக மாற்றுகின்றது. ஆக விஷத்தை உணவாக வைத்து விஷத்தை பாய்ச்சி உணவை தனக்குள் ஜீர்ணிக்கும் சக்தியாக மாற்றிக்கொள்கின்றது மற்ற உணவு. அப்ப கலியாக நம்மை மாற்றுகின்றோம். இது சிவதன்ஸ். இன்னொரு உடல் பெறத்தான் உதவுமே தவிர அந்த கல்கி என்ற நிலை வராது. ஆகவே விஷ்ணு தனுஸ் ஆக உயிருடன் ஒன்றி உணவின் தன்மை ஒளியான அந்த உணர்வு எடுத்த விஷயங்கள். அப்ப நாம் உயிரின் உணவை எடுத்து இன்னொரு உடல் பெறாத நிலை மாற்றப்படும் போது உயிருடன் ஒன்று ஒளியின் உணர்வாக பெறும். நாம் பரசுராமனுக்கும் ராமனுக்கும் போர் நடந்தது என்று சொல்வார். ஆகவே பரசுராம் அவன் சிவதன்சரிடம் தோல்வி அடைகின்றான். ஆக விஷ்ணுவோ இது ராமனோ விஷ்ணுதன்சால் ஜெயம் அடைகின்றான். ஆக நமக்கு தீமை என்ற நிலையை தீமையை நீக்கி உணர்வு எடுத்து அதை நம் உடல் குஷியத்தை இந்த காண்டியபத்தில் சேர்த்து அந்த நாணல் ஏற்றி அவன் பெற வேண்டும் என்ற உணர்வை தாக்கப்படும் போது என்ன இது விஷ்ணுதன் சுவாயில் அவன் உடலை திருத்தி மாற்றக்கூடிய நிலையில் உணர்வை மாற்றக்கூடிய நிலையில் வருகின்றது. இதை நாம் செயல்படுத்த முடியும். ஆகினால்தான் இதையெல்லாம் இதை நாம் சரியான கனி ஆக வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய பக்குவம் பார்த்தால்தான் அந்த கனிகள் வருகின்றது. பக்குவம் தவறினால் கனியை பார்க்க முடியுதோ? ஆகவே இதை போல நமக்குள் மனிதன் எப்படி கனியாவது சித்திரக்கணி. நாம் மனிதன் வாழ்க்கையில கடந்த காலம் ஆனாலும் அந்த வருடங்களில் நாம் எதையெல்லாம் எடுத்தோம், குடும்பத்தில் எப்படி வந்தது, தொழில் நஷ்டம் எப்படி ஆனது, குழந்தைகளுடைய உணர்வுகள் எப்படி ஆனது என்ற நிலைகளை பார்க்கப்படும்போது இந்த வருடம் நாம் பையனுக்கு தெளிவன் நலிவரணும், கல்வியில் உயர்க உயர வேண்டும், துரு நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும், ஒரு உயர்வான நிலைக்கு வர வேண்டும், உலகை காத்திரும் ஞானியாக வேண்டும், அவன் தன்னை காத்திரும் அருண் ஞானியாக வேண்டும், உலகை காத்திரும் அஞ்ஞானியாக வேண்டும். அதே சமயத்தில் தொழில் அனுபவங்கள் கடந்த காலம் வரப்போகும்போது இதை மாற்றி அந்த அருள் உணர்வு பெற வேண்டும், என் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மை பெற வேண்டும். அந்த உணர்வு இந்த வருடம் ஆனது இந்த உணர்வின் துருவ நட்சத்திரத்தின் பேரவளை கலந்து அதன் வழி நம்ம எண்ணத்தின் செயல்களை கொண்டு போகும். நம் உடலை சிறு திரைகளிலிருந்து நம்ம மறைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நாம் அறிந்து கொண்ட உணரும் போது நமக்குள் அந்த அறியும் ஆற்றலை நமக்குள் அது மாற்றி அமைக்க வேண்டும். ஆகவே இதையெல்லாம் நீக்கினால் நம் உயிர் என்ற நிலையில் கனியாக பருவம் கிடைக்கின்றது. அதனால்தான் அந்த கனியை நாம் வைத்து நினைவுபடுத்தி நாம் இதாகணும். உயிரை பிறகு உணர்வு அனைத்தும் கனியாக வேண்டும், முழுமையடைதல் வேண்டும். கல்கி இதுதான் இந்த சித்திர நாம் காலையில் எந்திரிச்சோன்னு அந்த துருவ நட்சத்திரத்து நேரத்தில் வர்றோம். இப்ப பாருங்க இங்கிலீஷ் வருஷம் ஆனப்பும் பார்த்தோன்னா ராத்திரி 12 மணிக்கு பிறக்க போகுது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பார்த்தா 12 மணிக்கு எல்லாம் போனாலும் இந்த உண்மையான நிலையை எடுக்க போகும்போது ஏதோ கொஞ்சம் பேர் வர முடியாது. இன்னைக்கு போன் பண்ணது ஒருத்தர் தான் பண்ணாருங்க, அவர் பேச்சு யாருமே போன் பண்ணல. நாம் எப்படியும் காலையில வந்து துற நட்சத்திரத்தின் பேரில் கொண்டு இதை நாம் பெறணும் ஆர்வத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கிறோம், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதை நாம் பெற வேண்டும் என்ற ஆசை நாம் வரப்படும்போது நீங்க பெறீங்க, பெற்றாலும் அந்த ஆசை என்ன செய்யணும், எல்லாருக்கும் பெற வேண்டும் என்ற உணர்வு கொண்டோம். ஆகவே எப்போதுமே அந்த அருளை பெற வேண்டும், பிறருடைய கஷ்டங்களை நமக்கு வராதபடி. இப்ப எப்படி ஒரு நோயாளின்னு என்னன்னு சேமத்தை விசாரிக்கிறோம் வசிஷ்டன், முகந்தால் பிரம்மகுருவாயிடும். அப்ப அது வளராம அதை தடுக்கணும், நம்ம குழம்பு வைக்கணும் இல்ல. காரணம் இருந்தால் அதுக்கு அந்த பொருளை சேர்த்து ருசியை மாற்றி விட்டுருவோம், சுவையாக நம்ம உருவாக்கணும். எந்த பொருளை சேர்த்து சுவையாக மாற்றுறமோ ஒரு மனிதன் நோய் என்ற நிலை இருந்தாலும் அதனை நமக்குள் வளராதபடி மாற்ற முடியும். அப்ப அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களும் திறமை அந்த விஷயத்தின் திறமை நமக்குள் போகாது நிறுத்திவிட்டு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவும் என் உடலை பெறணும், என் ஜீவான்மா ஜீவனத்தில் பெறணும். இப்ப அதை எடுத்து உணர்வு நம்ம வளர்த்து வலிமையாக்கிறோம். அப்ப எந்த நோயாளின் திறனும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரணும் அவங்க உடல்ல பலரணும், ஜீவான்மா பெறணும். அவங்க உடல்ல இருந்து அந்த நோயிலிருந்து விடுபடணும், அவங்க உடல் நலமாகணும். இந்த மாதிரி நீங்க தியானத்தில் எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்க தீமை நமக்குள் வராது, வாலி நமக்குள் வராது தடுக்கிறோம். அந்த உணர்வின் தன்மை நாம் சொல்லப்படுத்தும் போது அவங்க வாயு புத்திரனா மாறி அந்த உடல் முழுவதுக்கும் பரவி அந்த எந்த நோயா நிறத்தில் உணர்ச்சி தூண்ட செய்து அப்ப உற்சாகம் அடைகிறான். அவன் திருப்பி நீ அது மாதிரி என்னப்பா சரியா போனா அவன் எழுத்து மாறி. அப்ப நாம நினைச்சேன் இப்ப சாதாரணமா அவன் கேட்டவொடனே நாம வலிமையை ஆக்கி அவனை சேர்த்து உனக்கு இப்படி ஆகிப்போச்சே, எத்தனை பேருக்கு நீ உதவி செய்ய மாதிரி ஆகிப்போச்ச, எல்லாருக்கும் நீ என்ன நன்மை செய்த உனக்கு இப்படி ஆகிப்போச்ச, இதே உங்ககிட்ட நல்லதையும் சேர்த்து கெடுத்து அங்கேயும் இன்னும் கொஞ்சம் கெட்டதை வளர்க்கலாம் முடிஞ்சது. யாராவது அந்த வலிமை கொண்டு இதை செய்யறோம்னா அந்த பழக்கம் வர வேண்டும். நான் நினைச்சேன் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாயு புத்திரன். அப்ப நாம் உணர்வின் தன்மையை நாம் சொல்லப்படும் போது அந்த சொல்லுகள் வரும்போது அஞ்சனை நமக்குள் இணைக்கின்றோம். சொல்லாக போகும்போது வாய்வாதான் போகும், உயிரில் பெற்ற உணர்ச்சிகள் நினைச்சு உடல்ல வாய்வாதான் போகும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் போது சுக்கிரீரம் இந்த மந்திரி ஆஞ்சனை உடலுக்குள் போனோன்னு அந்த உண்மையின் உணர்வை அந்த ஞானத்து உணர்ச்சிகளை ஊட்டும் சக்தி வரையும் இவர் அழகா கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் நாம் பெறக்கூடிய தகுதி பெற்றவர்கள், நமக்கேது தகுதி என்றான் காட்டுல ஒன்று தவம் இருக்கலாம், நமது உடலே ஒரு காடு பலவிதமான இருக்கு, அது இந்த காட்டுக்குள்ளதான் அந்த உயிரான நிலை கொண்டு உயிசன் வைத்து நாம் தவம் இருக்கிறது. நான் அதை பெற வேண்டும் என்ற தவம் தான் உண்மையான நோயாளி பார்த்தவன் அவனுக்கு அதை பெற வேண்டும் என்று இந்த தவத்தை அதை வலிமையாக்கி அவனை பெற வேண்டும் என்று உணர்வு நாம் வெடிச்சொல்ல பிறந்ததாகி நமக்கு அருள் என்ற உணர்வின் தன்மை நமக்குள் தாகத்தை வாழ்வு. ஆகதான் இப்ப நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நல்லதாக வேண்டும் என்று உணர்வு எடுத்தாலும் பிறருடைய கஷ்டங்கள், பிறருடைய நஷ்டங்கள், பிறருடைய தொல்லைகள் எல்லாம் நாம் சேர்க்கப்படும் போது நம் உடலுக்குள் என்ன செய்து அறக்க உணர்வுகள் அதிகமாகி வருகிறது. அப்ப நமக்குள் சந்தோஷம் என்ற சீதாவை செயலற்றதாக மாற்றுகிறது. நமக்குள் என்ன செய்வோம், நாம் தேடிக்கொண்ட உணர்வுகள் பலவானாலும் நாம் இந்த லங்கேஜ் இதுக்குள் இந்த உடலின் இச்சையை தனக்குள்ளாகி நல்லதை உருவாக்காதபடி நமக்குள் நல்லதை சிறைப்படுத்தி சீதாவை நல்ல குணத்தை செயலற்றதாக மாற்றுகிறது. அப்ப நாம் என்ன செய்யறது, அதைத்தான் ராமன் என்ன செய்யறான், அந்த சீதாவை எண்ணி அதை செயல்படுத்தப்படும் போது சீதாவை என்ன இசைகின்றது, தன் கணவன் உணர்வின் தன்னை எண்ணி அதை அதே உணர்ச்சியின் தன்மை உயிரான விஷயம் இயங்குகின்றது. இந்த அரக்கனோ தீமையின் உணர்வு கொண்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வு என்ன, அவன் விஷ்ணு நோக்கி தவம் இருக்கின்றான். அவன் உணர்வு அதிகமாக்கப்படும், அதைக் கொண்டு இவன் உடலுக்குள் நல்ல குணங்களை கொள்ளுகின்றான். ஆக இந்த உலகம் இவன் எடுத்துக்கொண்ட உணர்வை எதிர்மறையாக மனிதன் அறிவை ஆறாவது இழக்க செய்துகின்றான். ஆகவே இதைப்போல் அந்த உணர்வை அங்கு கொண்டு வருகின்றான். அப்போ ராவன் நினைச்சு அப்ப அந்த சீதா எண்ணி உணர்வின் தன்மை இறக்கும்போது அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் தன் கணவருக்கு தூண்டப்பட்டு அதை காக்கும் படைகலங்களாக வருகின்றன. ஆகவே இதையெல்லாம் வானரப்படை தன் எண்ணி உணர்வுகள் வலுவாகி அந்த உணர்வின் தன்மை அதற்காக அந்த உணர்வின் தன்மை பெற்றப்பு தனக்குள் பாதுகாப்பு என்ற உணர்வுகளும் நாம் அந்த துணை நட்சத்திர ஆண்டு வலுவான நிலை எடுக்கும்போது உணர்வின் தன்மை என்னது, நமக்குள் நல்ல குணத்தை சேர்க்க நம் ஆன்மாவில் வானரப்படைகளாக சேர்க்கின்றது. தீமைகளை நீக்கும் தனக்குள் அந்த பாதுகாக்கும் நிலையில் கொண்டு அது போர் செய்து அந்த சீதாவை மீட்டும் தன்மை வருகிறது. அப்ப நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் சேர்க்க சேர்க்க தீமையை நீக்கும் உணர்வுடன் அசுர உணர்வுடன் இங்கே மனதிலே இங்கே போர் நடக்கும். உடலுக்குள் சென்ற அரக்க உணர்வுக்கு அதுக்கும் போர் நடக்கின்றது. அப்ப அந்த சீதாவின் இலங்கைக்குள் பல உணர்வின் தன்மை கொண்டு நெருப்ப வைத்து ஆண்டினையும் கொளுத்தினான். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் சேர்க்கின்றது. இப்ப இதை போல நம் உடலுக்குள் அந்த தீமையை நீக்க உணர்வை நமக்குள் செலுத்தப்படும் போது அந்த சீதாவை நாம் மீட்ட முடியும் சொல்வதற்காக இதைத்தான் ராமாயணத்தில் தெளிவாக கொண்டாடுறோம். அப்போ இதன் உணர்வறக்கும் போது சுவை நம் உயிரில் என்பது கனி ஆகும்போது கல்கி ஆகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் வாழ்க்கையில் எத்தகைய கஷ்டம் வராமல் இருக்க முடியாது. நீங்க எப்படித்தான் நீங்க தூசி வச்சாலும் அடுத்த பக்கம் மிளகாய் தட்டி எரிக்கிறாங்க, அது காத்துல வருவீங்க வந்த உடனே உள்ளுக்கு எரிச்சலா இருக்கு. இந்த மண்டபத்தை மாத்த முடியுமா, இன்னைக்கு மாத்தணும் நாளைக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் மாத்துறது, அப்ப வர்ற தூசிகளை நாம் தடைச்சு அது பாதுகாப்பான அடப்புகளை வைக்கணும், அது வெளியிலேயே தடுத்து நிறுத்தணும். அந்த மாதிரி முறைகளை நாம் கையாண்டு கொள்ளணும். நான் உணர்வின் தன்மை நாம் எடுத்துக்கொள்வதற்காக இப்படி நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம குருநாதர் காட்சியாளில் ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை கொடுத்திருக்கும். அதை ஒவ்வொரு நிமிடமும் எந்தெந்த வகையில் நமக்கு வருகின்றதோ, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம், சரியான நல்ல படிக்கலைன்னா வேதனை போடுறோம், இப்படி இருக்குது நம்ம என்பது இருக்குது. அப்ப அந்த வேதனை உண்டு நமக்குள்ள வரும்போது அது மேல இருக்கக்கூடிய பாசத்தை மாற்றுகின்றது, அப்புறம் அது வெறுப்பே தான் அடைகின்றது. அப்ப அதை நாம பாசத்தை வளர்க்க வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன செய்யணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறிவும் பேரவை நான் பண்ணணும், என் உடலே படணும், என் ஜீவாத்மா படணும், அந்த வேதனை என்னை நிறுத்திவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவை என் குழந்தைய உடல்ல படணும், அது சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும், அது படிக்கும் ஆர்வம் தூண்ட வேண்டும், மூலத்தின் நம் தன்னை அறியும் அந்த ஆற்றல் வேண்டும் அப்படின்னு நம் மனதில் என்னை இதை சொல்லணும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வதற்கு நீங்க சொல்லப்படுங்க, கண்களாலும் பாய்கின்றது, சொல்லாலும் வருகின்றது, சொல்லின் தன்மை செவியில்படுகின்றது, உணர்ச்சியின் தன்மை நீங்க பரப்பிய காற்று உள்ளது, இதை கவரும் சக்தி வருகின்றது. ஒரு செடியில் நாம் ஒரு வித்தனை ஊண்டப்படும் போது பலவிதமான செடிகளை உருவாக்குகின்றன. அதில் எதை எதை விஞ்ஞான அறிவுகளை கலந்து கொண்டாலும் அது எல்லாமே இந்த காற்றில் தூசிகளாக இருக்கின்றன, அதை எடுத்து அதே செடியாக வளர்கின்றன. அதே போல நாம் அந்த ஞானத்தை நமக்குள் வளர்த்தல் வேண்டும். அதே சமயத்தில் நம்ம குழந்தைகளுக்கும் இதை வளர்த்து பழகிறது வேண்டும். இதையெல்லாம் நாம் மனிதன் வாழ்க்கை ஆத்மசுத்தின் தெளிவா இது செய்யவில்லை என்ன, நீ ஆயிரம் ஜபம் இந்த மணிக்கணக்கில் நீ உட்கார்ந்து நான் ஈஸ்வரனையே நான் பார்க்க போறேன், நாம துரு நட்சத்திரத்தை பெறப்புறன் இந்த முழுமையானாலும் அப்பப்ப வர்றது உணர்வு உள்ளுக்கு விடக்கூடாது. நாம் இது அதிகமாகும் போது இது முழுமையடைந்தாலும் இப்ப நீங்க துரு நட்சத்திரத்தை எடுக்கணுங்கிற போது உங்க ஆன்மாவில் என்ன செய்யுது, பிள்ளை சொன்னது எது வராது, நீங்க உட்கார்ந்துருக்குன்னு நினைப்பீங்க, ஆனாலும் பிள்ளை மேல நினைப்பு ரொம்ப அந்த கஷ்டம் வரும். எனக்கு காசு கொடுத்தவன் கொடுக்கலன்னு அவன் நினைவான், சும்மா இருக்கான் உதவி செய்தேன் பாரு இத்தனை உதவிஞ்சு என்னை பத்தி கேவலமா பேசுறாம இந்த உணர்ச்சி இருக்காங்க. அப்ப நீங்க எங்க மணிக்கணக்கில் உட்கார்ந்த என்ன பண்றது, அப்படி நீங்க உட்கார்ந்தாலும் அதனுடைய நினைவில் இருக்கும்போது உடனே கண்ணை திறந்து நினைவு அதை கூட சேர்த்து என் உடல்ல பட வேண்டும். அப்ப யாருனுடைய நினைவு வருது அவங்க அறியாமல் நீங்க பிள்ளை நினைவு வரும்போது அந்த துணை நட்சத்திரத்தின் பேரில் பெற வேண்டும். நல்ல ஞான சக்தி ஞாபக சக்தியும் படிப்பு மேல நல்ல நாட்ட வேண்டும், அது சிந்தித்தும் அதை ஆற்றல் வேண்டும். அந்த துறவு நட்சத்திரத்தின் கேரளம் வரும், இதை எடுத்து இப்படி தியானிச்சிடணும். இது உங்களுக்குள் பல கலக்கங்கள் வரும்போது இதை மாற்றக்கூடிய திறன் இதைத்தான் இருத்தரேன், நான் வேற வழி இல்லை. நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தேன்னா என்ன செய்யும், சில நேரங்களில் இதைய வந்து எடுத்தோன்னு குரோன்னு இழுக்கலாம். ஆனா உணர்வால் நமக்குள் செலுத்தி எந்த உணர்வு சக்தியோ அதை சேர்த்து நம்ம இணைத்தல் வேண்டும், இதை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் கலி என்ற உணர்வு வரும். இந்த தியானத்திலிருந்து மீட்டின உடனே கொஞ்ச நேரம் அடங்கும். இந்த பிராணவாயு அதன்னு சொல்லுவாங்க, கட்டாயப்படுத்தி சில பேர் மூச்சு பயிற்சி எடுத்து இதை அடைக்கப்படலாம்னு நினைப்பாங்க. ஒரு காலம் அடக்க முடியாது, சோறு தூக்கத்திற்கு தூக்க மருந்து கொடுக்கறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த மூச்சு பயிற்சிகளை கொடுத்து இப்படி வடகலை தங்கலை இதை சேரும். இந்த உணர்வின் தன்மை வந்து போத மருந்து ஏற்றுன மாதிரி யாரே இவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நீ செய்தன நல்லா இருக்கு, அவங்க உணர்வு எடுத்த உடனே அவன் வெளியிட்ட உணர்வு இருக்கு, எடுத்த உடனே கொஞ்ச நேரம் இருக்கு, ஆகா எனக்கு வேற நினைப்பு எல்லாம் வரலையா. அப்ப அது முடிச்சு வந்த உடனே இவன் நினைவெல்லாம் யோகிப்பா அந்த மாதிரி பண்ணான் இந்த மாதிரி பண்ணான், அவனை பார்த்த உடனே நம்மளுக்கு உணர்வு